அப்போஸ்தல நடவடிக்கை 19வது அதிகாரம் 7 வசனங்கள் அதுதான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். அந்த 7 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். நீங்க உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வைத்து அந்த வசனங்களை பாருங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய், மேடான தேசங்கள்னு அது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, அதாவது கொரிந்துக்கு மேற்புறமாக இருந்த மேற்கு பிரதேசங்கள் வழியாக போய் அப்படின்னு இருக்கணும். அந்த வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். இந்த நேரத்தில் ஒரு பைபிள் ஆட்லஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொரிந்திருக்க கொரிந்துக்கு மேல அப்படியே எபேசுவுக்கு போகணும். எபேசுவுக்கு வந்தான், அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்களோ என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவு விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். இந்த சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த வேத பகுதியை ஆராய போகிறோம். இந்த அப்போஸ்தலர் 19வது நடவடிக்கை. என்னுடைய நண்பர் ஒருவரோடு 2 நாளைக்கு முன் நான் போன்ல பேசிய பொழுது, இந்த பகுதி பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், இது ஒரு சிக்கலான பகுதி தான், என்னால் இப்போது ஒன்றும் சொல்ல முடியவில்லைன்னு சொன்னார். அதுவும் அவர் வந்து வயசுல அனுபவத்திலும் முதிர்ந்த விசுவாசி இருந்த பொழுதும் அவருக்கு இது சிக்கலானதா இருந்திருக்கு. அப்ப நமக்கு வேத பகுதியில சிக்கலானதா தெரிகின்ற பகுதிகளில் இந்த பகுதி தொடர்ந்தும் அநேகருக்கு சிக்கலானதாக இருந்து வருகிறது. இந்த பகுதி எந்த போதனையை அளிக்கிறது என்பதை இப்பொழுது நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வேத விளக்க போதனைகளை நான் கொடுக்க ஆரம்பித்த பொழுது சில குறிப்பிட்ட வேத விளக்க விதிகளினுடைய அவசியத்தை நான் வலியுறுத்தி இருந்தேன். அந்த விதிகளில் ஒன்று, வேதம் வேதத்திற்கு விளக்கம் அளிக்கிறது என்பது. அதாவது ஒரு வேத பகுதிக்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் முழு வேதத்தையும் பயன்படுத்தி கவனத்தோடு படித்தால் அந்த பகுதிக்கான விளக்கத்தை வேதமே தனக்குள் வைத்திருப்பதை நாம கண்டுகொள்ளலாம். அதனாலதான் சீர்திருத்த வேத அறிஞர்களும் வேத விளக்க அறிஞர்களும் போதகர்களும் வேதத்திற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேதத்திற்கு வெளியில் இருக்கும் உலக நூல்களிலும் உலக சிந்தனைகளிலும் பூலோக ஆய்வுகளிலும் நாம் ஒருபோதும் தங்கி இருக்கக்கூடாது என்று அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறார்கள். வேதத்தின் பின்னணி பற்றிய சில முக்கியமான விவரங்களை தெரிந்து கொள்ள நாம வேத கால அட்லஸ், வேத கால சமுதாய பின்னணி பற்றி விளக்குகின்ற நூல்கள் நமக்கு உதவி செய்யும். ஆனால் வேதம் ஒரு பகுதி மூலம் தருகின்ற ஆவிக்குரிய விளக்கத்தை நாம் வேதத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதமே வேதத்திற்கு விளக்கம் அளிக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தந்திருக்கும் வேத விளக்க முறைகளில் ஒன்று. அதாவது வேத பகுதிகளுக்கு எந்த விளக்கம் தேவையாக இருந்தாலும் அது ஆண்டவர் நாம் அந்த வேதத்துக்குள்ளே இருந்தே பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு வசதியை வேதத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதான் சொல்லிக் கொண்டு வாருங்க. அதனாலதான் நம்ம சொல்லுகிறோம், வேதம் அதிகாரம் உள்ளது, வேதம் போதுமானது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, இட் இஸ் சஃபிஷியன்ட், போதுமானது.
இப்ப அந்த அதிகாரமானது போதுமானது தெளிவுள்ளது என்று வேதத்தை பற்றி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் வேதம் நிறைவானது. ஏன்னா இதுக்கு ஆவியானவர் எந்த விளக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக இந்த வேதத்தை தந்திருக்கிறாரோ அந்த விளக்கத்தை எல்லாம் அதுக்குள்ளேயே பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுவாங்களே டீ கோடிங், அந்த கோடிங் இருக்கு. தவற நினைச்சுக்காங்க இதுக்கு வந்து என்னமோ அது அதுக்குள்ளேயே இருக்கு. இந்த முக்கியமான விதிமுறையை வேத விளக்க விதிமுறையை பின்பற்றாததுனால்தான், இதில் நம்பிக்கை இல்லாததுனால தான் நம்ம இனத்துல லிபரல் இறையியல் கல்லூரிகள் அப்புறம் லிபரல் போதனைகளை தரும் சபைகளும் நிரம்பி வழிந்திருக்கிறது. இந்த இடத்துல சொல்லத்தான் வேணும் என்ன, இது வந்து 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், யார் காலத்துலயும் விழுகுது இல்ல, சில பேர் காலில் தவிர. இந்தியா பூரா நீங்க போயிட்டு இறையியல் கல்லூரிகள்லாம் எடுத்து பார்த்தா இது வெளிநாட்டுக்கும் பொருந்தும். எல்லா கல்லூரிகளிலுமே இருக்கிற லைப்ரரியை போய் பார்த்தா அது எப்படிப்பட்ட கல்லூரின்னு சொல்லிடலாம். லிபரல் புத்தகங்கள் நிறைஞ்சு போயிருக்கும். எந்த வேத பகுதிக்கு எடுத்தாலும் அதை வந்து ஒரு உலக ஆராய்ச்சி, உலக விஞ்ஞான அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து அதுக்கு விளக்கம் கொடுக்கின்ற ஒரு பழக்கம் கூடி போயிடுச்சு. அதனால வேதத்தினுடைய அதிகாரத்தை அவங்க மட்டுப்படுத்துறாங்க. விஞ்ஞான ஆய்வுக்கு உட்பட்டு வராதது வேதமா இல்லைங்கிறது அவருடைய தீர்மானம். ஆகவேதான் இந்த லிபரல் காலேஜஸ் கூட நம்ம இனத்துல இருக்கிற போதகர்கள் எல்லாம் வேதத்தை கையில வைத்திருந்தும் வேதத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு உண்மையிலேயே வேதம் வேதமாக தெரிந்திருக்கவில்லை. அதுதான் உண்மை. வேதம் வந்து கர்த்தருடைய வார்த்தை. வேதத்தை பற்றி ஒரு உயர்வான நம்பிக்கையும் சிந்தனையும் நமக்கு இருக்கணும். வேதம் கர்த்தருடைய சித்தத்தின் மொத்த வெளிப்பாடு. அது பேசுகிற சத்தியத்தை நாம் எப்படி ஆவிக்குரியதாக இல்லாத உலகத்தின் ஆய்வு முறைகளை வைத்து தீர்மானிக்க முடியும்? முடியவே முடியாது. அதனால் உலகத்து சிந்தனைகள்ல இருந்து நம்ம இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டு வேதத்தை நம்ம படிக்கணும். இப்ப இந்த அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துக்கு நாம வருவோம். முதலாவதாக நம்ம இங்க பார்க்க வேண்டியது இந்த பகுதி அமைந்திருக்கும் சந்தர்ப்பம். எப்போதுமே ஒரு வேத பகுதியை படிக்கிற பொழுது எப்படியான ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு சந்தர்ப்பத்தில் அது அமைந்திருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த பகுதியில அப்போஸ்தலனான பவுல் எபேசு நகரத்தில் இருப்பதை காண்கிறோம். 19வது அதிகாரம் 1வது வசனமே நமக்கு சொல்லுகிறது எபேசியாவுக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்பாக பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது அத்தேனை பட்டணத்திலிருந்து கொருந்து பட்டணத்துக்கு போய் அங்கே ஆக்கில்லாவையும் அவனுடைய மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் சந்தித்தார். 18வது அதிகாரத்தில் அதை பார்க்கலாம் நீங்க. அவர் கொழுந்து பட்டணத்துல 18 மாதங்கள் இருந்து 1.5 வருடம் இருந்து பணியாற்றியதாக 18வது அதிகாரம் 11வது வசனம் விளக்குகிறது. கொழுந்து சபை நிறுவுவதில் பவுலுக்கு பெரும் பங்கு இருந்தது. அதற்கு பிறகு அவர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு சீரிய நாட்டுக்கு போக கப்பல் ஏறினார். அப்ப போகிற வழியில் பேசியாவுக்கு வந்தார். அங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோர் அங்கேயே இருக்கும்படி செய்துவிட்டு மீண்டும் அவர் பயணத்துக்கு தயாரானார். அங்கிருந்த யூத ஆணையத்தார் அவரை கொஞ்ச காலம் இருந்துவிட்டு சொல்லும்படியாக கேட்ட பொழுது பவுல் சொன்னார், தேவனுக்கு சித்தமானால் நான் மீண்டும் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு எபேசியாவிலிருந்து கப்பல் ஏறினார் சிரிய நாட்டுக்கு போறதுக்கு. இப்ப இங்க 19வது அதிகாரத்தில் பவுலை நம்ம மறுபடியும் எபேசியா பட்டணத்துல சந்திக்கிறோம். அப்ப அங்க வந்த பிறகு பவுல் கொரிந்துக்கு மேற்கு பகுதியில் உள்ள நகரங்களுக்கு போய் ஊழியம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நிலப்பிரமாணம் செய்து எபேசு பட்டணத்துக்கு வந்திருக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் இதுல இல்லையே எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கலாம். இதுக்குதான் பைபிள் அட்லஸ் தேவை. பைபிள் அட்லஸ் எடுத்து இவருடைய 1வது மிஷனரி பயணங்கள்ல எங்க போனார், 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம், இதெல்லாம் எங்க போனார்னு பாக்குற பொழுது இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த காரியங்கள் நிகழ்ந்ததற்கான பின்னணிய நம்ம அறிந்து கொள்ளணும். அது லெஜிட்டிமேட்.
நீதியானது சரியானது, அது தப்பு இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறது தான் எங்கெங்க போயிட்டு வந்தாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அது சரியானதை தான் செய்யணும். அது செய்யாட்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, புரியுதுங்களா? அப்ப இங்க பவுல நம்ம மறுபடியும் எபேசியா பட்டணத்துல சந்திக்கிறோம். இப்ப பவுல் வழக்கமாகவே எந்த நகரத்துக்கு போனாலும் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் அல்லது தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுவார். அது அவர் அப்படியான சந்தர்ப்பம், ஒரு சபை இருக்கிறத அங்க கிடைக்குமா, அல்லது யூத ஆலயம் இருக்குமா, அங்க போயிட்டு வேத வசனத்தை பிரசங்கிக்கலாமே, அல்லது வசனத்தை கேட்கின்ற ஆர்வம் உள்ள ஒரு குடும்பமோ ஒரு சிறு கூட்டமோ அந்த பகுதியில இருக்கிறதான்னு அவர் பார்க்கறது வழக்கம். இப்ப இந்த பகுதியில அப்படியாக அவர் தேடி பார்த்த பொழுது அவரை பேசி அவர் சில சீடர்களை கண்டார் என்று முதலாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்களா, அங்கே சில சீடர்களை கண்டு என்று இருக்கிறது. இப்ப இதுக்கு பிறகு எல்லா கேள்விகளாகவே கேட்டு பதில் சொல்ல போகிறேன். அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நீங்களே ஊகம் பண்ணியிருப்பீங்க, சீடர்கள் யார்? இந்த சீடர்கள் யார்? சீடர்கள்னு சொன்னா ஆங்கிலத்துல டிசைபிள்ஸ், டிசைபிள், டிசைபிள்ஸ் என்ற வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சீடர்கள் யார் என்று நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சீடர்கள் என்ற வார்த்தை பொதுவாகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீடர் என்று சொன்னாலே பின்பற்றுகிறவன் என்று அதுக்கு அர்த்தம். அப்ப அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுசா இந்த சீடர்கள் என்ற வார்த்தை கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் என்ற அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அதுக்கு பொதுவான இந்த அர்த்தம் இருந்த பொழுதும் சுவிசேஷ நூல்களை பார்க்கிற பொழுது சில இடங்கள்ல விசுவாசத்தை தங்களுக்குள் கொண்டிராத கிறிஸ்துவை பின்பற்றியவர்களையும் சீடர்கள் என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ நூல்களை வாசிக்கிற பொழுது இயேசுவினுடைய கடுமையான பிரசங்கத்தை கேட்டு அவரை அதுவரை பின்பற்றியவர்களும் the disciples அவரை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் ஒரே அர்த்தத்தில் இந்த வார்த்தை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படவில்லை. ஆனா இங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பொதுவாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறது போல வார்த்தைகள் அது காணப்படும் சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து எப்படி அந்தந்த பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா ஊகம் செய்யக்கூடாது, ஊகம் செய்வது தவறு. அடுத்ததாக இந்த பகுதியில் இவர்கள் யாருடைய சீடர்கள்? இவர்கள் யூதர்கள். யோவான் ஸ்நானின் போதனையை இவர்கள் யோர்தான் நதிக்கரையோரத்தில் வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானம் பிரசங்கித்த பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டு மனந்திரும்பி அவருடன் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சரிங்களா? அல்லது பவுல் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது வேசு பட்டணத்தில் வந்திருந்த யோவான் ஸ்நானனின் சீடனான அப்போலோவின், 18:24 அதை வாசிக்கிறோம், அப்போலாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி அவனிடமிருந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருந்திருக்க வேண்டும். இப்ப இந்த இரண்டாவதா சொன்னது எனக்கு அதிகம் பொருந்தி வருகிறதா தெரிகிறது. எப்படி இருந்த பொழுதும் அவர் யோவான் ஸ்நானனின் போதனையின்படி வரப்போகின்ற மேசியாவை விசுவாசித்த சீடர்கள், இவர்கள் யோவான் ஸ்நானனின் சீடர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே வரப்போகிற மேசியாவை இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வி நாம கேட்க வேண்டியது, இவருடைய விசுவாசத்தை, எத்தகைய விசுவாசத்தை இவர்கள் கொண்டிருந்தார்கள்? ஆகவே இன்னும் ஆழமாக அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏன்னா இவர்களை பற்றி, இவருடைய விசுவாசத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள முக்கியமாக இந்த பகுதியில பவுலோடு இவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த சம்பாஷணையை பார்க்கிற பொழுது இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியோ அவருடைய உயிர் தெழுதல், அவருடைய உயிரெடுத்துக் கொள்ளப்படுதல் எதையும் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுக்கு கிறிஸ்துவ போதனையில் முழுமையான அறிவு இருக்கவில்லை.
தங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி எதுவுமே தெரியாது என்று அவர்கள் பவுலிடம் கூறியதாக 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவர்களுக்கு கர்த்தரின் போதனையை பொறுத்த அளவில் வேத ஞானம் குறைவாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் யோவான் ஸ்நானன் பிரசங்கித்த பொழுது அல்லது அப்போலோ மூலமாக யோவான் ஸ்நானனுடைய போதனைகளை கேட்ட பொழுது வரப்போகிற மேசியாவான கிறிஸ்துவை குறித்து யோவான் பிரசங்கித்திருக்கிறார். கிறிஸ்து வந்ததன் காரணமாக எதிர்காலத்தில் ஊற்றப்பட போகிற, அதாவது பெந்தகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட போகிற பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அவர் பிரசங்கித்திருந்தார். தன்னை விட வரப்போகிறவர் கிறிஸ்துவே மேலானவர் என்றும் அந்த கிறிஸ்துவே தேவ ஆட்டிக்குட்டி என்றும் யோவான் ஸ்நானம் பிரசங்கித்திருக்கிறார். ஆகவே யோவான் ஸ்நானம் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாமல் இயேசுவை மேன்மைப்படுத்தியே சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். இந்த சீடர்கள் அந்த போதனைகளை கேட்டு வரப்போகிற மேசியாவான இயேசுவை விசுவாசித்திருந்தார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. ஆகவே இவர்கள் இயேசுவை விசுவாசித்த சீடர்கள் என்றும் நிச்சயம் சொல்லலாம். இவருடைய விசுவாசம் உண்மையாக இருந்த பொழுதும், வரப்போகிற மேசியாவை இவர்கள் விசுவாசித்திருந்த பொழுதும் அது ஒரு விதத்தில் நிறைவானதாக இருக்கவில்லை. இப்ப அடுத்த கேள்வி, எந்த வகையில் இவர்களுடைய விசுவாசம் நிறைவானதாக இருக்கவில்லை? ஒரு டாக்டர் வந்து ஒரு சர்ஜரி செய்யற நேரம் தோலை கிளிப்பார். கிளிக்கிறதுக்கு முந்தி மயக்க ஊசி குத்திடுறாங்க. நீங்களா வேலை செய்யறீங்க ஹாஸ்பிட்டல்ல, நான் தப்பா சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் பேர் ஆகவே அது இல்லாட்டி ஆணுக்கு சத்தம் போட்டுருவானே, சும்மா வைத்த வைக்கணும். அதுக்கு பிறகு மேல தோலை கிழிச்சிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, நீ என்ன விதமான சர்ஜரி செய்யணுமோ அதை கேட்ட வகையில அவங்க ஆழத்துக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு சர்ஜரி இங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். மேல இருந்த வாரியா இந்த இடத்தை பார்த்து உங்களை பத்தி யூகம் பண்ணி ஒன்னு சொல்லிடக்கூடாது. ஆகவே இந்த வகையில் இவருடைய விசுவாசம் எந்த வகையில் நிறைவானதாக இருக்கவில்லை. ஆகவே இப்ப வயிற்றுல ஆழத்துக்கு போக போகணும். இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஏன்னா அவங்க 2 வசனத்தில் அப்படித்தானே சொல்லி இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா சுவாசிகளான பொழுது, when you believed, நீங்கள் சுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்ட பொழுது, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் We have not so much as heard whether there is a Holy Spirit. என்று அவர் சொன்னதாக நாம வாசிக்கிறோம். அதிலிருந்து இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி முழுமையான விவரங்கள் தெரிந்திருக்கவில்லை. நிச்சயமாக பெந்தகோஸ்தே தினத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கியதை பற்றி இவங்க தெரிந்தே இருக்கவில்லை. அன்னைக்கு அவங்க கையில நியூஸ் பேப்பர் கிடைக்கையோ தெரியாது. அந்த எருசலேம்ல நடந்த நிகழ்ச்சி அங்க போய் சேரல, சரிங்களா? அதனால உங்களுக்கு அது தெரியல. இப்ப இது ஒரு பெரிய இறையியல் பிரச்சனை இந்த இடத்துல கிளப்புகிறது. என்ன இறையியல் பிரச்சனை? அதாவது பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்படாமல், அவருடைய வார்த்தையின்படி அவரை பற்றி தெரியாமல் ஒருவன் மரபரப்பு அடைய முடியுமா? ஏற்கனவே அவங்க விசுவாசின்னு சொல்லிட்டனே, அடைய முடியுமா என்பதே அந்த கேள்வி. ஏனென்றால் இது இப்ப நான் வாசிக்க போகிற வசனங்களை பாருங்க, இந்த வசனங்கள் சொல்லுகிறத கவனியுங்கள். யோவான் 3:8 வசனத்துல ஆண்டவரே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. இங்க பரிசுத்தாவினுடைய கிரியையை பற்றி ஆண்டவர் விளக்கி கொண்டிருக்கிறார். நிக்கதேமுவுக்கு, நீ அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவியினாலே பிறந்தவன் நம்ம வாசிக்கிறோம் யோவான் 3:8. யார் ஆவியினால் பிறந்தவன்? கிறிஸ்தவன், விசுவாசி. அதுல இருந்து என்ன தெரிகிறது? ஆவியினால் ஒருத்தன் பிறக்காவிட்டால் அவன் விசுவாசியா இருக்க முடியாது. ஒருவன் தன்னை விசுவாசி என்று சொன்னால், அது உண்மையானதாக இருந்தால், அவன் ஆவியினாலே பிறந்திருக்கிறான். ஏன்னா அந்த விசுவாசம்
ஆவியினால பிறக்காம ஒருவனுக்கு வராது. ரோமர் 8:9 வாசிப்போம். பவுல் இங்கு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இந்த கிறிஸ்தவருக்கு எழுதப்பட்ட நிருபம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாத்தீங்களா, ஆவியானவரை தன்னில் கொண்டிருக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. 1 கொரிந்தியர் 2:11 பாதியிலிருந்து வாசிக்கிறேன், அதையும் 12 பார்க்கிறது போல, அப்படி போல, அதாவது அதே போல, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி ஒருவனில் இல்லாவிட்டால் அவனுக்கு தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியாது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். என்ன தெரிகிறது, ஆவியானவர் ஒருவன் இல்லாவிட்டால், அதாவது பரிசுத்த ஆவியானவர், அவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பை கொடுக்கிறார், அந்த மறுபிறப்பின் காரணமாக அவனுக்கு விசுவாசம் கிடைக்கிறது. ஆவியிலே ஆவியானவர் ஒருவன் கிரியை செய்கிற செய்வதாக இருக்கிறதுனாலதான் அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாக இல்லாமல் ஆவிக்குட்பட்டவனாக இருக்கிறான், ஆவியின் சிந்தனைகளை கொண்டிருக்கிறான். ஆகவே பவுல் சொல்லுவது போல தேவனுடைய ஆவி அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இருந்தது, அதனால் அவர்களால் தேவனுக்குரியவர்களை விளங்கிக் கொள்ள முடிந்தது. அவர்களிடத்தில் இருந்தது உலகத்தின் ஆவி அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி. இப்ப கடைசி வசனமா கலாத்தியர் 3:14 ஆபிரகாமிக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் சுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் சுவாசத்தினால் பெறும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு உண்டு நன்றாக புரிகிறது என்ன, அதாவது சுவாசத்தின் மூலமாகவே ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியும். சுவாசம் இல்லாதவனிடம் பரிசுத்த ஆவி இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை எந்த கிரியைகளினாலும் அடைய முடியாது. உணர்ச்சி வசப்படுவதால் ஒருவன் ஆவியை அடைய முடியாது. நம்முடைய பாவத்துக்காக தலைகீழாக தொங்கி வருந்தினாலும் அவரை அடைய முடியாது. கிறிஸ்துவை சுவாசிப்பதனால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியை அடைய முடியும். பரிசுத்த ஆவி இருக்கிறார், சுவாசிக்கிறவனில் தான் பரிசுத்த ஆவி இருக்கிறார். பேதுரு தன் பெந்தகோஸ்தேத்தின பிரசங்கத்தில் சொல்லுகிறார், அப்போஸ்தலன் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்திலிருந்து மனம் திரும்புவதன் மூலம் மட்டுமே பரிசுத்த ஆவியை ஒருவர் அடைய முடியும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அப்படியானால் இந்த எபேசிய சீடர்களின் விசுவாசம் எத்தகையது? இவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்களே, இவர்கள் பரிசுத்த ஆவியை அடையாமல் எப்படி கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல வரலாற்றுல நடந்து வந்திருக்கின்ற காரியங்களை பற்றி நமக்கு தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானனின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி வரப்போகிற கிறிஸ்துவை சுவாசித்தவர்கள் எல்லாம் அதற்கு மேல் போய் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பெற வேண்டியிருந்தது. பெந்தகோஸ்தே தினத்தில் வந்திறங்கிய பரிசுத்தாவியானவர் அப்போதிருந்த கிறிஸ்தவர்களான மேலறையில் இருந்த 120 பேரை முழுமையான ஆவியின் நிறை நிரப்புதலை பெரும்படியாக செய்தார். அந்த 120 பேரும் மேலறையில் இருந்தவர்கள் விசுவாசிகளாக ஏற்கனவே விசுவாசிகளாக இருந்த பொழுதும் ஆவியின் நிரப்புதலை அடைந்து புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாக, புதிய உடன்படிக்கை திருச்சபை அங்கத்தவர்களாக இருக்கவில்லை.
பார்த்தீங்களா, புதிய உடன்படிக்கை திருச்சபை அங்கத்துவத்தை அடைய பரிசுத்தாவியின் நிரப்புதல் அவசியம். புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கை திருச்சபை பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக இருந்திருக்கவில்லை. முதல் முறையாக ஐக்கியம் என்ற வார்த்தையே பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகுதான் பயன்படுத்தப்பட்டது. ஏன்? சபை நிறுவப்பட்டதுனால. ஆகவே அதுக்கு முன்பாக இருந்த 120 பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருந்த பொழுதும் புதிய உடன்படிக்கைக்கு அவசியமான பரிசுத்தாவியின் நிரப்புதலை அவர்கள் அடையவில்லை. பாத்தீங்களா, புதிய உடன்படிக்கை திருச்சபை அங்கத்துவத்தை அடைய பரிசுத்தாவியின் நிரப்புதல் அவசியம். அது பெந்தகோஸ்தே தினத்தில் நிகழ்ந்தது. ஏற்கனவே யோவான் ஸ்நானனின் சீடர்களாக இருந்த பேதுருவும் அவருடைய தம்பியாகிய ஆந்திரேயாவும் பின்னால் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகி பெந்தகோஸ்தே தினத்தில் பரிசுத்தாவியின் ஞான ஸ்நானத்தை பெற்றார்கள். புதிய உடன்படிக்கை திருச்சபைக்குள் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள். இந்த அனுபவம் எபேசியாவில் இருந்த இந்த சீடர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஏன்? எருசலேமில் நடந்த ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது. உண்மையிலே அவர்கள் இருட்டில் இருந்திருக்கிறாங்க. புரிகிறதா? அவளுக்கு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து உயரெடுக்கப்பட்டதோ பரிசுத்தாதியானவர் பெந்தகோஸ்தே தினத்தில் உலகளாவிய தன்னுடைய கிரியைகளை செய்வதற்கு வந்திறங்கியது பற்றியோ எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. அவருடைய வேத அறிவில் அவர்கள் அதுவரை தெரிந்து வைத்திருந்ததில் இருந்து அவர்கள் வளரவில்லை. வரப்போகிற கிறிஸ்துவை மட்டுமே அவர்கள் அறிந்து விசுவாசித்திருந்தார்கள். அவருடைய கிறிஸ்தவ வேத இறையில் குறைபாடு இருந்தது. அவர்கள் பரிசுத்தாவியானவரை பற்றி எதுவுமே தெரியாது என்று சொன்னதால் அவளுக்கு பரிசுத்தாவியானவரின் கிரியைகள் பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என்று உடனடியாக முடிவு கட்டிவிடக் கூடாது. இந்த இடத்துல இவருடைய விசுவாசத்தை கவனிக்கிற பொழுது இன்னொன்றையும் நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளணும். இவர்கள் புதிய உடன்படிக்கை காலப்பகுதியின் ஆரம்ப கட்டத்தில் இருந்த பொழுதும் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளைப் போல வாழ்ந்து வந்தார்கள். இதே அதிகாரத்துக்கு முன்னாலையும் 18 இந்த அதிகாரத்தில் இந்த 7 பின்னாலும் ஒரு மனுஷனை சந்திக்கிறோம். அப்போ பாவஸ் அவன் இப்படித்தான் இருந்தான். புரியுதுதா? பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லப்பட்ட வரப்போகிற மேசியாவை விசுவாசித்தவனாக இருந்தான். அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எந்த அளவுக்கு பரிசுத்தாவியானவரை பற்றி தெரிந்திருந்ததோ அதை மட்டுமே இவர்களும் அறிந்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் படைப்பில் ஈடுபட்டிருந்தவராகவும் தேவராஜ்யமாக இஸ்ரவேல் இருக்கும்படியாக அந்த இஸ்ரவேலில் இருந்து கிரியை செய்தவராகவும் தீர்க்கதரிசிகளில் இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னவராகவும் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தயாரித்தவராகவும் நியாயாதிபதிகளில் இருந்து கிரியை செய்தவராகவும் அதுவும் தேவராஜ்யமாக இஸ்ரவேல் இருப்பதற்காக தீர்க்கதரிசிகள் அறிவித்திருந்தபடி மேசியாவின் காலத்தில் வரப்போகிறவராகவும் இருந்ததெல்லாம் அவளுக்கு தெரிந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் பரிசுத்தாவியின் செயல் இல்லாமல் வரப்போகின்ற கிறிஸ்துவையும் விசுவாசித்திருக்க முடியாது. இவர்கள் பரிசுத்தாவியின் கிரியைகள் வாழ்க்கையில் அவர் இல்லாமல் செய்திருக்கவும் முடியாது. தாவீது சொன்னது போல பரிசுத்தாவியானவரை கர்த்தர் தாவீதிலிருந்து அகற்ற மாட்டார் என்பதும் அவர்களை பொறுத்தவரையில் உண்மை என்பதையெல்லாம் இந்த சீடர்கள் பழைய ஏற்பாட்டு போதனைகளில் இருந்து நிச்சயம் தேர்ந்து வைத்திருந்தார்கள். ஆகவே இவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவின் சீடர்கள், கிறிஸ்துவை சுவாசித்தவர்கள். அப்படியானால் இவர்கள் இருந்த குறை என்ன? இவர்கள் இருந்த குறைபாடு என்ன? சர்ஜரி ரொம்ப ஆழத்துக்கு வந்துருச்சு. வயிற்றுல தோல்ல இருந்து இறங்கி மேல் தோல் உள் தோல் எல்லாம் வெட்டி கிட்னி பிரச்சனையா இருந்தா அதுவரையும் வந்துட்டோம். லிவர் பிரச்சனையா இருந்தா எது உங்களுக்கு விருப்பமோ அதை யோசிச்சுங்க. சர்ஜரியில அங்க வந்துட்டோம். இவர்கள் இருந்த குறை என்ன? புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாக, புதிய உடன்படிக்கை திருச்சபை அங்கத்தவர்களாக, புதிய உடன்படிக்கை திருச்சபை நியமங்களை அனுபவிக்க கூடியவர்களாக, புதிய உடன்படிக்கை ஐக்கியத்தையும் பரிசுத்தாவியானவரின் முழுமையான நிரப்புதலையும் அடையும்படியாக இருப்பதற்கு அவசியமான பெந்தகோஸ்தே நாளின் பரிசுத்தாவியானவரின் ஞான ஸ்நானத்தை இவர்கள் இதுவரையும் அடைந்திருக்கவில்லை. இவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது எப்ரேயர் 11 நம்ம வாசிக்கின்ற ஆபிரகாம், மோசே, தாவீது போன்ற விசுவாசிகளாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் உண்மையான விசுவாசத்தை கொண்டிருந்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்த போதும் பெந்தகோஸ்தே தினத்தில் யூதன் புறஜாதி என்ற பாகுபாடு இல்லாமல் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற வயதானவர்களிலிருந்து சிறுவர்கள் வரை அனைவரையும் முழுமையாக நிரப்பி அவர்களிலிருந்து வாழ்ந்து வழிநடத்தி விசுவாசத்தின் நிச்சயத்துவத்தையும் சந்தோஷத்தையும் முழுமையாக அளிக்கக்கூடிய பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை இந்த சீடர்கள் அடைந்திருக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? எபேசு வந்து எருசலேம்ல இருந்து நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் அதிரடியான வாழ்க்கையும் ஊழியங்களும் பெரும்பாலும் இஸ்ரவேல மையமாக கொண்டே அவர் இருந்த காலத்தில் அமைந்திருந்தது. அவர் தன்னுடைய மக்களிடம் வந்தார் என்றும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் யோவானுடைய சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கலாம். He came to his own, but they did not receive him. இயேசு அவருடைய மக்களிடம் முதலில் சுவிசேஷத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆரம்பத்தில் சொல்ல விருந்ததே கர்த்தருடைய மீட்பு திட்டத்தில் முதலாவது கட்டம். புதிய உடன்படிக்கை காலம் ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு பிறகுதான் அது ஏனைய நாடுகளுக்கு அப்போஸ்தலர்கள் மூலம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அந்த ஏனைய நாடுகள் எல்லாம் எபேசு உட்பட இருண்ட காலத்தில் இருந்து வந்தது. அந்நாடுகளில் இன்னும் சுவிசேஷ ஒளி ஏற்றப்படவில்லை. கிறிஸ்துவின் முழுமையான சுவிசேஷம் அப்போதே அந்நாடுகளுக்கு அப்போஸ்தலர்கள் மூலம் போக ஆரம்பித்திருந்தது. நம்ம இன்னைக்கு இருக்கிற நாட்டில் பெரும்பாலான நாட்டில் கிறிஸ்தவத்தை பத்தி தெரியும். அவங்களுக்கு சரியா தெளிவா தெரியாதவர்களுக்கும் அப்படி ஒரு மதம் இருப்பதாக தெரியும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. அது எருசலேம் சுத்தி இருந்து போக ஆரம்பித்திருந்தது வெளியில. சரிங்களா? அந்த அதன்படியாக பவுல் அப்போஸ்தலன் எபேசுவுக்கும் இந்த சீடர்களுக்கும் புதிய உடன்படிக்கை சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். அவருடைய இருந்த குறைபாட்டை நிறைவேற்ற வந்தார் இந்த சீடர்களுக்கு. அந்த சீடர்களின் இருந்த குறையை நிரப்புவதற்காகத்தான் அவர் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்தார். இந்த இடத்துல தன் கையை வைத்து பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பவுல் கொடுத்ததுல இருந்து பெந்தகோஸ்தேயத்தின் பரிசுத்தாவின் நிரப்புதல் அது போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து விட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். எங்க? முதல்ல எருசலேம்ல ஆரம்பிச்சு யூதேயாவுக்கு போய் அப்புறம் சமேரியாவுக்கு போய் கடைசியிலே பேசியா போன்ற உலக நாடுகளின் படி போக வேண்டியது அன்று நிறைவானது. அப்போ சில 1:8 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து சொன்னது நிறைவாயிற்று. அங்க சொன்னது இதனால்தான் இந்த நாளில் நிகழ்ந்தது 4வது பெந்தகோஸ்தே என்று இவையில் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்போ சிலர் 1:8 பாருங்க என்ன சொல்லி இருக்கிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இது சீடர்கள் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னது இயேசு, எருசலேமிலும் யூதேயாவிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப இதன் மூலமாக இந்த பகுதிகளுக்கு சுவிசேஷம் போகிற பொழுது அது முழு உலக நாடுகளுக்கும் போவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அதுக்குதான் பரிசுத்தாவி வரவேண்டி இருந்தது பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாள் பரிசுத்தாவி வந்த பொழுது அந்த எருசலேமில் அது நிகழ்ந்தது. பிறகு அது வந்து சமாரியாவுக்கு யூதேயா முழுவதும் போக வேண்டியிருந்தது, சமேரியாவுக்கு போக வேண்டியிருந்தது, ஏனைய பிரஜாதி மக்களிடத்திலும் போக வேண்டியிருந்தது. ஆகவே தான் 4 பெந்தகோஸ்தே நம்ம அப்போஸ்தல நடவடிக்கையில வாசிக்கிறோம். அதாவது பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பற்றி அந்த பட்டியல இன்னைக்கு எபேசிய சீடர்களும் வந்து சேருகிற பொழுது அப்போஸ்தல நடவடிக்கை 1:8 நிறைவேறுவதை நாம இங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த விதத்துல 4 பிரதேசங்களில் பரிசுத்தாவியானவரின் ஞான ஸ்நானம் நிகழ்வது புதிய உடன்படிக்கை சபைக்கு அவசியமாக இருந்தது. இதன் மூலம் பரிசுத்தாவியானவர் தன்னுடைய உலகம் முழுவதுமான புதிய உடன்படிக்கை ஊழியத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். அதன் காரணமாகத்தான் பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் பற்றி அதற்கு பிறகு நாம் வாசிப்பதில்லை. பொதுவாக முழுக்க ஞானஸ்தானம் பற்றியே அதற்கு பிறகு தொடர்ந்து சுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே எபேசியாவில் நிகழ்ந்தது அவசியமான ஒரு கிறிஸ்தவ வரலாற்று நிகழ்வு என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் பரிசுத்தாவியானவர் வந்து அவர் பலனை கொடுக்கணும், பவரை கொடுக்கணும். அதான் ஒன்னு அப்போ நாடிக்கு ஒன்னு எட்டுல என்ன சொல்லுகிற, பரிசுத்தாவி உங்களிடம் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ரிசீவிங் பவர். எதுக்கு? சுவிசேஷம் சொல்லுவதற்கு, கிறிஸ்தவ விசுவாசத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு, அது எந்த குறைபாடும் இல்லாமல். ஆகவே அந்த காரியம் பந்தகோஸ்தையிலே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கிய பொழுது உலகம் முழுவதும் இதுவரை அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்களாக வருகிற எல்லோருமே அந்த விசுவாசம் அடைந்த நாளிலிருந்து முழுமையான கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கான எல்லாம் அந்த பெந்தகோஸ்தே தினத்துல அவர் ஆரம்பித்து வைத்தார். அந்த குறைபாடு இருந்ததுனாலதான் இந்த யோவானின் சீடர்கள் அல்லது மேசியாவின் சீடர்களாக இருந்தவர்களுக்கு சுவாசம் இருந்த பொழுதும் அது நிறைவாக இல்லை. அந்த நிறைவான இல்லாமல் இருந்த குறைய போக்குவதற்காக அவளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்ததை பற்றி நிச்சயமாக பவுல் போதித்திருப்பார். கையை வைத்து ஜெபம் பண்ணி ஆவியானவர் அவள் வந்த பொழுது அவள் நிறைவான கிறிஸ்தவர்களாக அன்றிலிருந்து வாழ முடிந்தது. புரியுங்களா? ஆகவே இதுக்கும் பெந்தகோஸ்தே தினத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விட கூடாது. ஆனா அதே நேரத்தில் இவர்களுக்கு அந்த நிரப்புதல், நம்ம பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவன் கிரியை என்பதை பற்றி படித்த பொழுது இந்த நிரப்புதல் அவசியமாக இருக்கிறது என்பதை நம்ம படித்தோம். அது இவர்களுக்கு அந்த நாளில் கிடைத்தது. ஆனா இருந்த பொழுதும் இந்த பகுதியில் உள்ள சிக்கல் இப்ப நீங்கிட்டது. இது எப்படிப்பட்டவர்கள் இவர்கள், இவருடைய விசுவாசம் எத்தகைய தன்மை உள்ளது, இவர்கள் இருந்த குறைபாடு என்ன, ஏன் இந்த பெந்தகோஸ்தே நாள் பரிசுத்தாவியானவர் வந்தது இவர்களுக்கும் நிறைவேற வேண்டியிருந்தது என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு எபேசியால புதிய உடன்படிக்கை சபை நிறுவுவதற்கான பலன் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது, தொடர்ந்து சபை எல்லா இடங்களிலும் நிறுவப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது, முக்கியமான கேள்வி. இது பயன்பாடா இந்த பகுதியிலிருந்து நான் உங்க முன்னுக்கு வைக்க விரும்புகிறேன். நீங்க பரிசுத்தாவியை அடைந்திருக்கிறீர்களா? எந்த நிலையில இருக்கிறீங்க? என்னடா இவர் இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னு நீங்க தயக்க கூடாது. இது ஒரு அவசியமான கேள்வி. ஏன்னா இந்த பகுதியை பார்க்கிற பொழுது நம்ம இந்த பகுதியை கேட்காம இருக்க கூடாது. எபேசிய விசுவாசிகளில் இருந்த குறை உங்களை தொடர்கிறதா என்று கேட்கிறேன். அப்படி கேட்கிற பொழுது இன்னும் பரிசுத்தாவியை அடையாதவர்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம பாவத்தை பற்றி உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனாக, அவரையே தேவனாக முழுமையாக ஏற்று விசுவாசிக்காதவர்கள் பரிசுத்தாவியை முழுமையாக அடையவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆகவே இன்னும் இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசித்து இவர் மட்டுமே தேவன் என்று அறிக்கையிட்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிற வரையில ஒரு மனுஷன் விசுவாசிய பார்க்க முடியாது. அந்த குறைபாடு இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தீர்க்கமாகவே விசுவாசிக்கும். அந்த விசுவாசத்தை அறிக்கையிடம் எப்படி அறிக்கையிடுகிறது? முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்வதன் மூலமாக அதை அறிக்கையிடுகிறோம். அதை யாருமே விசுவாசியாக இருந்தா தள்ளி வைக்க கூடாது, அது அவசியமானது. ஆனா இங்க நான் கேட்கிற கேள்வி, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஒரு பரிசுத்தாவியை அடைந்திருந்து, ஏன்னா பரிசுத்தாவி இல்லாம விசுவாசம் வராது, முழுக்க ஞானம் ஸ்தானமும் பெற்றிருக்கிற உங்களில் பரிசுத்தாவி இருக்கிறாராம். அதை கேட்கணும். சில நேரம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மயக்க மருந்து ஊசி போடுவாங்க இல்லையா? எனக்கு சில நேரம் போட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆபரேஷனுக்காக போயிருந்தேன், அதுக்கு அவ்வளவு போடல. கிட்னி ஸ்டோன் ரெண்டோ மூணு தடவையும் வந்துருச்சு. அப்ப சொன்ன பொழுது வலியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். சோ அவங்க போட்டா நானும் என்ன குத்திட்டாங்களே, எனக்கு நினைவு போறதுக்கு முன்னே குத்திடக்கூடாது, எதுவும் வெட்டிடக்கூடாதுன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான்.
யோசிச்சுட்டு இருந்ததோட நாம் போயிடுவான், போயிடும் பாத்தீங்களா. அந்த மாதிரி அவன் ஊசி குத்தின உடனே நம்ம சுயநினைவு இழந்துடுறதில்லை, அவன் ஊசி குத்தி கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா சில நேரம் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்த விசுவாசித்தும் பரிசுத்தாவை அடைந்திருந்தும் அங்க ஊசி குத்தி இருக்கிறதுனே தெரியாம. சில பேருக்கு இருக்கு, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், இவனுக்கு எவ்வளவு குத்தி இருந்தாலும் அவன் ஒன்றும் தூங்க மாட்டான். அப்படி கேசஸ் இருக்காக்கிங்ஸ்லி இருக்குது. ஆமா, பிறகு இப்ப ஊசி குத்துன அவங்களே திகைச்சு போயிட்டு இனிமே என்ன பண்றதுக்கு மேல குத்துனா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் அடுத்து வந்துட போகுது. ஆக வேண்டு அவன் சர்ஜரியை தள்ளி போட வேண்டி வரும், என்ன பிரச்சனைன்னு பார்க்க வேண்டி வந்து. இப்ப நம்மளையும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஊசிய குத்தியும் அவன் உணர்வு இல்லாம இருக்கிறான், உணர்வு போகாம இருக்கிறான். அதனாலதான் இந்த கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. இப்ப இவங்கள்ட்ட பரிசுத்தாவியின் நிறைவாக கிடைக்காத நேரத்துல அவங்கள்ட்ட இல்லாதது இருந்தது என்னது? ஏன்னா அது நம்மள தொடரக்கூடாது, நீங்க உண்மையான விசுவாசியாக இருந்தா. ஆனா அந்த தொடர்கின்ற குறைய நான் உங்கள பலத்தை பாக்குறேன். என்ன அவங்கள்ட்ட இல்லாம இருந்த? டிசர்ன்மெண்ட். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை டிசர்ன்மெண்ட், விவேகம்னு தமிழ் மொழிபெயர்ப்பு. அதுக்கு அந்த டிசர்ன்மெண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். சரியானதிலிருந்து தவறானதை பிரித்து பார்ப்பு. இப்ப மனுஷனா இருந்தா அவனுக்கு இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் வேணும், சரிங்களா, ஒரு விவேகம் வேணும். இப்ப ஒரு ஒரு சிங்கக்குட்டி ஒன்று வாங்கி வளர்க்குறீங்க, அது ஒரு பெட் மாதிரி வளர்க்குறீங்க, உங்களுக்கு விருப்பம், அதுவும் சின்னதுல இருந்து ஒழுங்கா வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு நாள் அது வளர்த்தவனே அடிச்சு சாப்பிட்டுறது. ஏன்? அது விவேகம் இல்லை. மிருகத்துக்கு விவேகத்தை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு சில நல்ல திறமைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அது ஒரு குட்டி வேற யாரும் தன்னோடய வளர்ந்தாலும் கூட அதுக்கு விவேகம் இல்லை. சில மிருகங்கள் குட்டியை போட்டுட்டு அந்த குட்டியை சாப்பிட்டுரும் இல்லையா. மனுஷன் ஆண்டவர் அப்படி படைக்கல. மனுஷனுக்கு மிருகத்துக்குள்ள வித்தியாசம், நம்ம வந்து தன்னுடைய சாயலில் படைத்தார். அப்ப ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்து பரிசுத்தாவியை நமக்கு அளிக்கிற பொழுது நமக்கு டிசர்ன்மெண்ட் கொடுக்கிறார். த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்னு கூட சொல்லுவாங்க. அப்ப விவேகத்தின் ஆவியானவர்னு அவரை கூட சொல்லலாம். அவர் இல்லாம அந்த விவேகம் நமக்கு வராது. இந்த விவேகம் ரொம்ப அவசியம். நான் அநேக பாஸ்டர்கிட்ட கூட இந்த விவேகம் இல்லாததை பார்க்கிறேன். விசுவாசிகள் இடத்துலயும் இல்ல. இங்க பாருங்க, எபேசியராவில் எபேசியர் முதலாவது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன், எபேசியர் ஒரு அருமையான சபை, எபேசியர் சபை ரொம்ப ஆசீர்வாதங்களை பெற்ற சபை. உண்மையிலேயே அந்த சபை சத்தியத்துல ரொம்பவும் வாங்கி இருந்த சபை. அதை பத்தி வெளிப்படுத்தல் முதல் மூன்று நிருபங்கள்ல நம்ம வாசிக்கிற சபையில இது பாராட்டக்கூடிய ஒன்னா இருந்துச்சு, சரிங்களா. சத்தியத்தை பொறுத்தவரை அங்க எவனும் போலி பிரசங்கம் செஞ்சு தப்ப முடியாது, மேடையே கிடைக்காது, அந்த அளவுக்கு சத்தியம் இருந்துச்சு. ஆனா இங்க அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? 16 வாசிப்போம். 16 சொல்றாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப என் ஜெபங்களில் உங்களை நினைத்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. அப்ப என்ன, உங்களுக்கு ஆவியானவர் இல்லையா இப்படி பேசுறாரு? கேட்க கூடாது. நிச்சயமா இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார். இருந்த பொழுதும் அந்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு கொடுக்கிறது என்னது? அந்த அருமையான அந்த இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம சுவாசித்திருக்கிற நாம தொடர்ந்து அவரை பற்றிய மகிமை பெருமைகளை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு கடல்ல மூழ்கி முத்த எடுக்கிற மாதிரி வேதத்துல மூழ்கி 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 ஆராய்ந்து படிக்கிற பொழுது அநேக முத்துக்கள் அது பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் செய்யற ஒரு பெரிய தவறு, இந்த முத்தெல்லாம் நான் திறந்து வச்ச உடனே அது பாட்டுக்கு கடல்ல இருந்து மேல வந்து நம்ம வாயில விழுந்துருவோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். முத்தை எடுக்கிறவன் கூட அப்படி வந்து வாயில விழாதுன்னு தான் சொல்லுவான். நீ தான் இறங்கி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முத்தை எடுக்கணும், முத்தை எடுக்கிறவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க.
இப்ப அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப பேருக்கு இருதயம் இல்ல. உங்களுக்கு வேதத்துல தெளிவு இல்லாம இருந்தா அந்த தெளிவின் மூலமாக ஞானத்தின் மூலமாக இங்க வந்து ஞானமும் ஞானத்தையும் தெளிவையும் ஞானம் வேணும் சரிங்களா, அறிவு வேணும். வேத அறிவு எதை கொடுக்கிறது, தெளிவை கொடுக்கிறது. அறிவு இல்லாம தெளிவு வராது. அப்ப வேத அறிவுல வளருகிற பொழுது நம்ம ஆராய்ந்து படித்து கஷ்டப்பட்டு படித்து வளருகிற பொழுது அது நமக்கு தெளிவை ஏற்படுகிறது, பிரித்து வைக்கின்ற ஞானத்தை கொடுக்கிறது, சரியானதிலிருந்து தவறானதை பிரித்து வைக்கின்ற ஞானத்தை கொடுக்கிறது. இதுதான் டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட் கொடுக்கிறது ஆவியானவர் தான். ஆனா அந்த ஆவியானவர் அதை கொடுக்கிற பொழுதும் அதை வேதம் இல்லாமல் கொடுப்பதில்லை, நாம கஷ்டப்பட்டு வேதத்தை ஆராய்ந்து படிக்காமல் கொடுப்பதில்லை. இத தயாரிப்பதற்கு 4 hours போயிருக்கும் எனக்கு. ஆனா இத சரியா முதல்ல படித்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு இவர்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, விசுவாசத்துல எந்த நிலையில் இருந்தார்கள், அவளுக்கு எந்த குறைபாடு இருந்தது, அங்கு கொடுக்கப்பட்ட பிரசுத்தாவியான ஞானஸ்நானம் இந்த இடத்துல ஏன் அவசியமாக இருந்தது எல்லாம் ஆராய்ந்து படிப்பதற்கு, இந்த பின்னணியெல்லாம் பார்ப்பதற்கு பல மணி நேரங்கள் போகாம இருக்காது. அப்படி போகிற அப்படி படிக்கிற பொழுதும் இதுக்கு ஒத்து போகாத ஒத்து வராத விளக்கங்கள் எல்லாம் வருகிற பொழுது அதையெல்லாம் எப்படி தவிர்ப்பது, சரியானது இதில் எது, சரியான விளக்கம் என்று கண்டுபிடித்து அதற்கு வேத ஆதார வசனங்களை கொடுப்பதுங்கிறது தான் டிசர்ன்மெண்ட். அப்ப அந்த டிசர்ன்மெண்ட் ஒரு கிறிஸ்தவ ஆன உடனே வந்துடாது. ரொம்ப தாழ்வோடும் மனத்தாழ்மையோடும் பணிவோடும் கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருந்து பல வருடங்களா கற்றுக்கொள்ளும். ரொம்ப பேருக்கு அது இல்ல, வேலை 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 வேலைன்னு போயிடுறோம். இப்படியே அதே இருந்து பேங்க் பேலன்ஸ் வேலை பேங்க் பேலன்ஸ் வேலைன்னு இருந்ததுனாலதான் இந்த கிருமியை அனுப்பி ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி போட்டு உள்ளுக்கு வர வச்சாரோ தெரியல. பேங்க் பேலன்ஸ் கூட்ட முடியாது, கூட்டுறதுக்கு வேலை வேணும், வேலையும் போக முடியாது. அதுவும் இருக்குமோ இருக்காதான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்ப இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா, நம்ம இன்னைக்கு வேத அறிவு கிறிஸ்தவர்கள் குறைவாக இருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் நீங்க யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, பரிசுத்த ஆவியானவரை குற்றம் சொல்ல முடியாது, நாம தான் காரணம். வேற யாருமே காரணம் இல்லை, நாம தான் காரணம். ஏன் நம்ம அதை படிக்க வேண்டிய அளவுக்கு வைராக்கியத்தோட கத்துக்கல. ஒரு முத்து எடுக்கிற அந்த முத்து எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் போயிட்டு அதை தேடுவானோ, அப்படியான ஒரு தேடுகிற இருதயத்தை நம்ம கண்டுகொள்ளல. அதனாலதான் ரொம்ப பேர் என்னது, இதெல்லாம் வேணான்னு ஒரு சோம்பேறித்தனத்தினால மோகன் ஸ்ரீ லாசரஸ் மாதிரி தேவையில்லாத மனுஷனுடைய புரட்டு பேச்செல்லாம் கேட்டு ஏமாந்து போயிருக்கிற இருந்து போன சமுதாயமாக, கண் கெட்டு போன டிசர்ன்மெண்டே இல்லாத ஒரு சமுதாயமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஏறாது, ஏற அளவுக்கு அவங்க இருதயம் பக்குவப்பாடுல பாருங்க. டிசர்ன்மெண்ட் வேணும், டிசர்ன்மெண்ட் இல்லாத ஆபத்து. இப்ப கூட நம்ம எங்க ஊர்ல ஒரு ஆப் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, என்னது கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப். அப்படியே கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, அது ஃப்ரீயா கிடைக்குதான் உடனே நம்ம ஓடி போயிட்டு ஃப்ரீயா நான் போட்டுக்கிறேன்னா அது விவேகம் இல்லை. அரசாங்கமே கொடுத்தாலும் நான் சீனாவில் இருந்தேன்னா அந்த ஆப்பை போட மாட்டேன், ஏன்னா அது ஒரு தப்பான ஆட்சி, அது வேற என்னத்துக்கு பயன்படுத்துவான்னு எனக்கு தெரியாது. அதை போட்டுக்கிட்டேன்னா நான் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம், அதான் அதுக்கு அர்த்தம். அப்புறம் அதுல இருந்து கலடவே முடியாது சரிங்களா, நான் அங்க கட்டுப்படுத்தியும் செய்ய வச்சிருவேன். இப்ப எங்க ஊர்ல டெமோக்ரஸி கண்ட்ரி, அந்த அளவு தப்பு பண்ண மாட்டாங்க, ஓரளவு நம்புறேன். இருந்தாலும் அதை வாசிச்சு பார்த்து இதுல ஏதாவது எனக்கு பாதிப்பு இருக்குமா, இதுல சொன்ன அளவு தான் அவங்க பயன்படுத்தி போக போகிறாங்களா, அப்படின்லாம் பார்த்துட்டு தான் அந்த ஆப்ப செஞ்சு டவுன்லோட் பண்ணி பாவிக்கவே தொடங்குவேன். நன்மையானதாக இருந்தா அதை நான் நிச்சயம் பாவித்து தான் ஆகணும். ஏன்னு சொன்னா அப்பதான் அவங்க, நான் இப்ப ஒரு கடைக்கு போனா அந்த கடையில உள்ள எல்லாரும் அவங்களுக்கு தெரியும், யாருக்காவது வந்திருந்தா உடனே வேற யாரெல்லாம் அங்க இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களை ஓன் பண்ணி டெஸ்டுக்கு அனுப்புறதுக்கு நான் ஆப்பை பயன்படுத்துறேன். அப்ப ஆனாலும் அதை சிந்திக்க வேண்டியிருக்குது,
சும்மா கொடுக்கறானேன்னு வாங்கலாமா? வாங்கக்கூடாது, தப்பு. நம்ம சிந்திக்கணும், டிசர்ன்மெண்ட் இருக்கணும், ஆராயணும். அந்த அந்த டிசர்ன்மெண்ட் ஆவிக்குரிய விஷயங்கள்ல அதிகமாகவே இருக்கும். நாம் அப்படி ஆவிக்குரிய விதத்துல அதிகமாக அந்த டிசர்ன்மெண்ட் வர்ற அளவுக்கு நம்ம உழைச்சிருக்காட்டி நம்ம வேத அறிவுல குறைவா இருக்கிறோம். வேத அறிவுல குறைவாக இருக்கிற நேரம் உங்க விசுவாசத்துல நீங்க ரொம்ப மந்த நிலையில இருப்பீங்க. அந்த மந்த நிலை ஆபத்தானது, அது வளர்ச்சி குறைவுல தான் கொண்டு போய்விடும். பிறகு விசுவாசத்தை சரியா தக்க வைத்துக் கொள்ளுகிறதுல ஆபத்து ஏற்படும். தவறான வழிகளில் போவதற்கு நம்முடைய மந்த நிலைமை, நம்முடைய விவேகம் இல்லாமல் இருப்பது துணையா போயிடும். தவறான வழியில போவதற்கு டிசர்ன்மெண்ட் இல்லாட்டி, அதாவது ஒரு விவேகம் இல்லாட்டி, எந்த டிசிஷன்லையும் ஒரு சரியான டிசிஷன் தீர்மானம் எடுக்க முடியாது, தப்பான தீர்மானம் எடுத்துரும். எவ்வளவு பேரை பாஸ்டரல் கவுன்சிலிங் கொடுக்கிற நேரம் பார்த்துருக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுக்கிறது, உலக சிந்தனைகள்ல தீர்மானம் எடுக்கிறது. ஆனா ஒரு கிறிஸ்தவன பெயர் வச்சுக்கிட்டு வேதம் இப்படி சொல்லுகிறதேன்னு அறிந்து ஒரு நெகிமையா போல ஒரு தைரியத்தோட தீர்மானம் எடுக்கிற விசுவாசிகளை பாக்குறது கஷ்டமா இருக்கிறது. அப்ப இந்த வயசுல, இப்ப இருக்கிற வயசுல எங்கேயோ போயிருந்திருக்க வேண்டியவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அந்த அளவுக்கு போகாம ஒரு சிறவாசத்துல இருக்கிறவர்கள் மாதிரி வாழ்க்கையில குறைவான நிலையில இருக்கிறது. காரணம் ஆண்டவர் இல்ல, அவங்கதான். ஏன்னா நீங்க வளரல, வளர வேண்டியதற்கான காரணத்தை செய்யல. நான் இப்படி உழைச்சிருக்காட்டி, இந்த நேரத்தை கொடுத்திருக்காட்டி உங்களுக்கு இதை விளக்கி சொல்லியிருக்கவே நான் முடியாது. வளரிட்டுதான் போயிருந்தது. விவேகம் இல்லாத ஒரு பேச்சில் அது போய் முடிஞ்சிருக்கு. பொதுவான ஏதோ சில நன்மைகள் இருந்திருக்கலாம், அது ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்திருக்குன்னா ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி இருந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த பகுதிக்கே உரிய விளக்கத்தை ஆராய்ந்து சரியான விதத்துல தெளிவாக பிரித்து விவேகத்தோடு சொல்லுகிற காரியத்தை நான் செய்திருக்க முடியாது. நான் உழைச்சிருக்காட்டி விவேகம் சும்மா வராது, உழைக்கணும், வேதத்துல உழைக்கணும். இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம்னு வேதம் சொல்லுகிறது. டிசர்ன்மெண்ட் இருக்கா? ஏன்னா நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 15 வருஷம் விசுவாசியா இருந்திருக்கிறேன் சார், 20 வருஷம் விசுவாசியா இருந்திருக்கிறேன். ஆனா விவேகம் இல்லாம இருந்தா நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நம்ம கொச்சைப்படுத்தலையா? நம்மை நிரப்புவதற்காக எனக்கு நமக்கு இப்ப வந்து யாரும் தலையில கைய வச்சு பந்தவஸ்து நான் அது மாதிரி பசு தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வு. இப்ப யார் யார் கிறிஸ்தவனாக வருகிறார்களோ உங்களுக்கு ஆவியை நீங்க முழுமையாக பெற்றிருக்கிறீர்கள். எந்த விதத்திலும் குறைவில்லாதபடி ஆவியானவரையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். ஆனா பெற்றிருக்கிறதா நமக்கு இருக்கு, ஆனா அதை வெளிப்பட வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படாது. நம்ம செயல்படணும், ஆவிக்குரிய விதத்துல செயல்படணும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சைகளை நீ அழித்து போடு. நீ ஆவிக்கு உரியவன், அழித்து போடக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கிறது. அது ஆவியானவரே கொடுத்திருக்கிறார். அது உன்னை அழித்து விடாதபடி பார்த்துக்கோ. அது அழிக்க முடியாது. ஆவியானவர் இருக்கிறவர் இருந்தாலும் அதை அடக்கி வைக்க வேண்டியதும் அழிக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு. ஐயோ எனக்கு ரொம்ப சோம்பலா இருக்கு, ஆவியானவரை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்ல முடியாது. உண்மையான விசுவாசி ஆவியினாலே வழி நடத்தப்பட்டு உந்தப்பட்டு ஆவிக்குரிய செயலை செய்வான். ஏன் செய்யாம இருக்கிறீங்க? ஏன் விவேகம் இல்லாம இருக்கு? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்கணும், நீங்க கேட்கணும். டிசர்ன்மெண்ட் எனக்கு இருக்கா? தி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. இங்க பவுல் ஜெபிக்கிறார், இன்னும் நீங்க அதிகமாகவே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தரணும்னா அந்த இருக்கின்ற ஆவியின் மூலமாக உங்களுக்கு அதிக ஞானமும் தெளிவும் ஏற்படணும்னு நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்க இன்னும் இன்னும் தெளிவில் அதிகமாக வளரணும். தெளிவு இருக்கு அவங்ககிட்ட? தெளிவு வேணும், கேட்டு பாருங்க. தெளிவு இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த அளவுக்கு தெளிவு இல்லாம இருக்கு. வேற யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். யோசிச்சுங்க, நீங்க தான் காரணம். சாதும பல பேருக்கு இல்ல, உணர்ச்சி வசப்படுதல், உலக எண்ணங்கள், உலக இச்சைகள் வந்து அபகரித்து கொண்டு போய் விடுகிறது. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதுனால உறுதியா நிக்க முடியல, கர்த்தர்ல தங்கி இருக்க முடியல. நீ அடுத்தது ஆவியின் வெளிச்சம் இல்லுமினேஷன், அதையும் ஜெபம் பண்ற. இல்லுமினேஷன் வேணும், அதையும் எபேசியர் முதலாவது அதிகாரத்திலேயே அவர் கேட்கிறார். இல்லுமினேஷன்ங்கிறது வேத வசனங்கள் இருக்கிற பொழுது அந்த வேத வசனத்துல ஒரு ஸ்பாட் லைட்டை போடுகிற மாதிரி அது கூட தெளிவை கொடுக்குது. எத்தனையோ வசனங்கள் நமக்கு தெரிஞ்ச வசனங்களை ஒரு பிறகு போய் திரும்பவும் படிக்கிற பொழுது அதுக்கு முன் நீங்க பார்த்துடாத ஒன்ன பாப்பீங்க, ஆனா அதுல இருந்திருக்கு, ஆனா நீங்க பாக்கல. அப்ப இது ஒரு இல்லுமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் தான் ஸ்பிரிட் ஆஃப் இல்லுமினேஷன் சொல்லுவாங்க, அவர் கொடுக்கிற. அதனால தான் நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பகுதியில் எனக்கு விளக்கத்தை கொடு ஆண்டவரே. ஜெபம் பண்ணி கேட்டு தான் ஆராய்ந்து படிக்கணும். அப்படி படிக்கிற பொழுது ஆவியானவர் அந்த விளக்கத்தை ஏற்படுத்துகிறார், நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த இல்லுமினேஷன் இருக்கா கேக்குறீங்களா? ரொம்ப பேருக்கு சாதாரணமா அந்த வசனத்துல இருக்கிறது கூட கண்ணுக்கு படுறது இல்லை. கேட்பாங்க, இது பாஸ்டர் இது என்ன அப்படி இருக்கே, என்ன அப்படி இருக்கு, என்ன இது, அப்படி ஒண்ணு இல்லையே, பிரச்சனையே இல்லாத ஒரு வசனம் பாது. அந்த பிரச்சனையே இல்லாத ஒரு வசனம் பிரச்சனையா இருக்கிறது காரணம் இல்ல, நீ உழைக்க வேண்டிய அளவுக்கு உழைக்கல, ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கல, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யும்படியா இருக்கு. அப்போ ஏது வேதமே நீ விசுவாசின்னு சொல்லிட்டு வேதமே உனக்கு இருந்த புத்தகமாக இன்று வரையும் இருந்தால் அது எவ்வளவு வெக்கப்பட வேண்டிய காரியம் தெரியுமா? அது பரிசுத்தாவி எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறது தெரியுமா? ஏன்னா அப்படி பலம் வாய்ந்த அந்த ஆவி சாம்சோனுக்கு இருந்த அந்த ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம அந்த ஆவி இருக்கிறாருங்கிற உணர்வே இல்லாம உழைக்காம இருக்கிறோம். இல்லுமினேஷன் அவர் தான் கொடுக்கிறார். இப்ப இந்த இல்லுமினேஷன் ஆண்டவர் அறியாத ஒருவனுக்கு வராது. எவ்வளவுதான் வேதத்தை வாசிக்கட்டும், அது இருந்த புத்தகமா தான் தெரியும். இந்த இல்லுமினேஷன் கொடுக்கிறவர், அதாவது இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், வேத வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அது உங்கள்கிட்ட இருக்கிறதா கேட்டு பாருங்க. பரிசுத்தாவி இருந்தா இதுக்கெல்லாம் நம்மகிட்ட வசதி இருக்கு, எல்லாம் இருக்காது. அவர் தான் அந்த லைட் போட்டு கொடுக்கிறார் வேதத்துல. அதனாலதான் நமக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த ஞானத்தை நினைத்து. மூணாவது விசுவாசத்தில் நிச்சயம், அஷூரன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப அந்த எஷூரன்ஸ் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் ஓரளவு இருந்த பொழுதும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவுல இந்த விசுவாசத்துல இருக்கிற நிச்சயத்துல நம்ம அதிகமா வளர முடிகிறது. அதாவது ஒரு 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 நாள்லயோ ஒரு வாரத்திலேயோ கூட அதுல உயர்ந்து உயர்ந்து கொண்டே போக முடிகிறது. எந்த அளவுக்கு அந்த ஒரு விசுவாசத்துல உறுதியும் நிச்சயமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம ஏனோக்கு மாதிரி கர்த்தருக்கு ரொம்ப பக்கத்துல போறோம். The assurance of faith in ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம விசுவாசத்தின் நிச்சயம்னு 1689 விசுவாச அறிக்கையில ஒரு அதிகாரமே இருக்கிறது. அதை வாங்கி பாருங்க. அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அடையிறீங்களா? அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? அந்த நிச்சயத்தை அடைந்து அந்த நிச்சயத்தால வருகிறது தான் ஆவியின் சந்தோஷம். அதுல மேல 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 போய்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க கேட்கணும். பரிசுத்தாவி இருக்கிறார், ஆனா இது இல்லாம இருக்கிறது ஏன்? இந்த மாதிரி நிச்சயம் இல்லாதவங்க தான் வேலை கவலை, பணக்கவலை, வீட்டு கவலை, அந்த கவலை எல்லாம் மேல போயிட்டு நான் சுவாசியோ அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துகிறது. காரணம் சில நேரம் ஆண்டவரே க்வெஸ்சன் பண்ணுவாங்க, அவருக்கு கண் இருக்கா, சுவாசின்னு பார்த்து நமக்கு இப்படி செய்யலாமா, தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி கிறிஸ்தவன் இருக்க முடியாது. ஏன்? குறை நம்ம மேல, ஆண்டவர் மேல இல்ல. அவரை பத்தி குறையா பேசவே கூடாது. விசுவாசத்தின் நிச்சயம் ரொம்ப கஷ்டமான கொடுமையான அனுபவத்துல போய்கிட்டு இருக்கிற பொழுதும் போகாது. அதனாலதான் யோபு வாயாலும் ஆண்டவரை பற்றி எந்த தவறும் சொல்லவில்லை. தாவீதும் அப்படி இருந்தான். சில நேரம் கஷ்டமான காலத்துல, கஷ்டமான நேரத்துல இந்த விசுவாசத்தின் நிச்சயத்தையும் உறுதியும் நம்ம ரொம்ப அனுபவிக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோம், அதை திளைத்து போயிருக்கிறோம், அதனுடைய தெளிவு அடைகிறோங்கிறதுல இருக்குது. ஏன்னா அது மூலமாகத்தான் அந்த கிறிஸ்தவ அனுபவத்தையும் நம்ம அடைகிறோம். கடைசியா ஒண்ணு, கிருபையின் வளர்ச்சி, வளர்ந்து கொண்டிருக்கிறோமா இல்ல பின்தங்கி போய் நிக்கிறோமா? முன்னால் முன்னால் கிருபையில் வளர்ந்து கொண்டு போகிறோமா? கிருபையை அதிகமாக மேலும் மேலும் கொட்டி போசிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். நிறைவான ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நிறைவான ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நிறைவான ஒரு ஆவியானவரை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் முன்னால போயிருக்கோம் பாருங்க. பல மாதத்துக்கு முந்தி நம்ம இந்த மாதிரி கொரோனா வைரஸ் இதுக்கு போறதுக்கு முந்தி, COVID-19 லாக்டவுனுக்கு போறதுக்கு முந்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் இல்லையா. அதுக்கு பிறகு வீட்டு சிறைவாசம்னு கூட எழுதியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், இது நெகட்டிவா நம்ம எல்லாம் வெளியே போகாத மாதிரி அடைச்சு வச்சிருந்தாலும் இதை நம்ம பாசிட்டிவா பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் அது பிரயோசனம் இல்லாம அனுமதிக்க மாட்டேன். அப்ப இத நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து இதை பாசிட்டிவா மாத்திக்கணும்ட்டு ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருந்தேன். என்னென்ன காரியங்கள் செய்யலாம், எத்தனை பேர் என்ன செய்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நான் என்ன செய்தேன், எனக்கு தெரியும் நான் என்ன செய்தேன், செய்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா ரெண்டு புக்கு தயாரிச்சிருச்சு. இந்த 6 வாரத்துல 2 புக்கு தயாரிச்சாச்சு. உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறேன். எவ்வளவு காரியங்களை செய்ய ஆண்டவருடைய கிருபையினால முடிந்தது. ஆண்டவர் நல்ல ஓய்வையும் தந்த அதையும் பயன்படுத்திக்க முடிந்தது. பிசிக்கலா எக்ஸசைஸ் செய்யறதையும் விடாமல் செஞ்சிட்டு வரேன், அதையும் செய்ய முடிந்தது. எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும், அது ஆவியானவர் இல்லாமல் செய்ய முடியுமா? இதெல்லாம் உலகத்தில இருந்து வருதா இல்ல ஆண்டியானவர் செய்கிற காரியம்? அந்த பரிசுத்தாவியானவர் நோக்கி ஜெபம் பண்ணும், எதிர்மறையா படுகிறது எல்லாம் பாசிட்டிவா நம்ம செய்ய வைக்கிறவர் அந்த ஆவியானவர் தான். ஆவியானவர் இல்லாம அதெல்லாம் நடக்காது. கிருபையில வளருகிறோமா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டுமல்ல, இது படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஊட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையில் இந்த சத்தியங்களை பார்க்கிற பொழுது, மறுபடியும் பார்க்கிற பொழுது அது எவ்வளவு ஆனந்தத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய கிருபையில வளர முடிகிறது. அது உங்க வாழ்க்கையில நடக்கிறதா? நடக்காம இருந்தா நீங்க கேட்கணும். ஏன்னா நீங்க வந்து அந்த சீடர்கள், எபேசுல இருந்த சீடர்கள் நிலையில இல்ல, விசுவாசியா இருந்தா. அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு, கொஞ்சம் காலம் கிடைச்சது. ஆனா நீங்க விசுவாசித்த பொழுதே ஆண்டவர் கொடுத்திருக்கிறத பயன்படுத்தாத விசுவாசிகளாக, வளராத விசுவாசிகளாக, எந்த அளவுக்கு சாட்சியா இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இல்லாதவர்களாக இருந்தா அதை விட மோசமானது இல்லை. இது போதகர்களுக்கும் தான் சொல்றேன். இது வந்து விசுவாசிகள் மட்டும் இல்ல, நாம போதகர்கள் நம்ம கேட்டு பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கிறோம், அந்த அளவுக்கு ஆவியானவரை கொச்சைப்படுத்தாம, அந்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது ஆத்தத்துவமே நம்மள இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அப்ப வல்லமையை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வல்லமை என் ஓலியத்துல ஏன் இல்ல? அவருடைய வல்லமை என் பிரசங்கத்திலையும் போதனையிலையும் ஏன் இல்ல? நான் தான் தவறா இது ஏதோ அப்ப அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுப்பார்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, அந்த வல்லமையை தருகின்ற தேவன் என்னில் இருக்கிறார், அதை நான் தான் பயன்படுத்திக்கல, பயன்படுத்தாததுனாலதான் அந்த வல்லமை இல்ல அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? டிசர்ன்மெண்ட் வேணும்னு சொன்ன இல்லையா? எங்க இருக்கிறீங்க? எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். ஆவியானவர் உங்களுக்கு உதவட்டும். நான் திரும்பவும் சொன்னேன், கொரோனா இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நம்ம வெளியே போற நேரம் எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே இருந்து வெளியே போறதுனால ஒரு பிரயோசனமே இல்லை. அதை விட மோசமானது ஒண்ணுமே இல்லை. நம்ம வித்தியாசமா மனிதர்களா மாறி இருந்திருக்கோம். இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு நம்ம தயாராக இருந்திருக்கோம். நம்ம அதிக மனத்தாழ்மை இருந்ததை விட அதிகமா வளர்ந்திருக்கோம். கிருபையில ரொம்ப வளர்ந்திருக்கோம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவருங்கிற ஒரு ஆனந்தம் மட்டுமல்ல, நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். கடந்த புதன்கிழமை கூட நான் சொன்னேன் எங்க சர்ச் மக்களுக்கு ஜப கூட்டத்தில், எவ்வளவு கிருபையை இந்த நியூசிலாந்து நாட்டுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். செத்து போனவங்க 20 பேர், 1500 கூட தொடல கொரோனா வைரஸ் வந்தாங்க, அதுல 97% ஹீல்டு. லாக்டவுன்லாம் இது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி லெவல் 2 வந்த பொண்ணுமே ஒரு கண்டாமினேஷனே இல்ல, கம்யூனிட்டி கண்டாமினேஷன் இல்ல. நன்றி செலுத்துறமா. சரி, இந்த அவிசுவாசிக்குதான் உணர்ல, நீ அவனுக்கு எவ்வளவு மோசமா என்ன வரப்போகுது எனக்கு தெரியாது. நாம நன்றி செலுத்துகிறோமா? எல்லாம் ஒரு நாள் கேட்கறீங்க, ஒரு முறை நல்லா எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறேன். யாரால? அந்த ஆண்டவரால், அந்த ஆவியானவரால். ஒரு பிரச்சனை இல்லாம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே போறாரு. எவ்வளவு அருமையான ஆண்டவர்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து நம்ம நன்றி சொல்லிட்டு கிருபையில நம்ம எங்க போயிருக்கணும் பாருங்க. ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியானவர், நிறைவானவர், நிறைவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்காக அவர் அதை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும், ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட நீர் பெரிதும் கிருபை பாராட்டி எங்களோடு பேசியிருக்கிறீர். அந்த எபேசிய சீடர்களை அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வைத்து நீர் எவ்வளவு பெரிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் மூன்றாம் ஆசத்துவத்தையே நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நம்ம எந்த விதத்திலும் அந்த விசுவாசத்தின் அற்புதத்தை உணராமல் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாதவர்களாக இதுவரை இருந்திருந்தால் நீர் எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எந்த விதத்திலும் எங்களை தண்டித்தாலும் அது நீதியானதுதான். இருந்தாலும் எங்களுடைய பாவங்கள் குறைகளின் அடிப்படையிலே எங்களை தண்டிக்காமல் உம்மன் கிருபையின் மூலமாக எங்களை பார்த்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. திருந்துகிறவர்களாக தொடர்ந்து மனம் திரும்புதல் எங்களில் இருக்கிறபடியாக பார்த்துக் கொள்ளுகிறவர்களாக, இக்கொடுத்திருக்கின்ற சுவாசத்துக்கு தகுந்தபடியாக கிருபையில் மேலும் மேலும் வளர்கிறவர்களாக, இக்கொடுத்திருக்கின்ற ஊழியங்களையும் கூட உம்முடைய மகிமைக்காக மட்டும் சுயநலம் இல்லாமல் செய்து வருகிறவர்களாக நாம் இருக்குமாறு நீர் நமக்கு உதவி செய்யும். ரட்சிப்பின் நிச்சயத்துவத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதில் ஆனந்தத்திலே திளைக்கும்படியாகவும், வேதத்தில் இன்னும் அதிக தெளிவையும் அதன் மூலமாக விவேகமும் இருக்கிறவர்களாகவும், கிருபையில் வளர்கிறவர்களாகவும் நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கிருபைக்கு மேலாக கிருபையை கொடுத்து எங்களை போஷிக்கிறீர். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு கிருபையாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர் என்பதை நாம் ஒரு நாள் பூராக பேசிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அத்தனை அருமையான தேவனாக இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிறீர். எங்களை நீங்கள் அதிகமாக பொறுத்து தொடர்ந்தும் கூட உம்முடைய கிருபையினால் போசியும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.